أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبكم مذبكم لي إسلامي سهودر سهودر لكليم நபித்தோழர்கள் ஹல் அறிமுகம் என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொடரின் மூன்றாவது தொடரிலே நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். முதல் தொடரிலே அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பற்றியும், இரண்டாவது தொடரிலே உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களை பற்றியும், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடரிலே மூன்றாவது ஹலீஃபாவாகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபியினுடைய நபித்தோருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிலே நிறைய விடயங்கள் அடங்கியிருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய வரலாற்றை முழுமையாக அல்லது அவருடைய பெரும்பான்மையான பகுதியை விரிவாக நாம் பேசுவது என்று சொன்னால் பல மணித்தியாலங்கள் தேவைப்படும். இருந்தாலும் அரபியில் சொல்வார்கள், மாலா யுத்ரகு குல்லுஹு லா யுத்ரகு ஜுல்லுஹு, முழுமையையும் அடைய முடியாவிட்டாலும் குறைந்த ஒரு பகுதியாவது நாம் அடையாமல் இருப்பது பொருத்தமில்லை என்ற அடிப்படையிலே பேசினால் முழுமையாகத்தான் பேச வேண்டும், இல்லாவிட்டால் நாம் பேச மாட்டேன் என்று சொல்வது பொருத்தம் கிடையாது. முக்கியமானவற்றையாவது நாம் ஒரு சஹாபியுடைய வரலாற்றிலே இருந்து நாம் படிப்பது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே பலவிதமான படிப்பினைகள் வரலாறுகள் நிரம்பி இருக்கின்றன. அவற்றை சுருக்கமாகவேனும் ஒரு நிகழ்ச்சியிலே பேசி முடிப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே அதனை நாம் இரண்டாக பிரித்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் அதனுடைய ஒரு பகுதியையும், அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பகுதியையும் பேசுவதற்கு இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே முதலாவதாக ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அல்லது யாருடைய வரலாறாக இருந்தாலும் அவருடைய பெயர், அவருடைய குடும்பம், இதை பற்றி தான் நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய பெயரை நாம் எடுத்துக்கொண்டால், அவருடைய பெயர் உஸ்மான் இப்னு அஃபான் இப்னு அபில் ஆஸ் இப்னு உமையத் இப்னு அப்து ஷம்ஸ் இப்னு அப்து மனாஃப் என்று அப்படி தொடர்ந்து செல்கின்றது. இதிலே கடைசியாக நாம் சொன்னோம் அப்து மனாஃப். அப்து மனாஃப் என்பது உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டன்களில் ஒருவர். எனவே ரசூலுல்லாவுடன் அப்து மனாஃபுடைய அந்த பரம்பரையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். எனவே சுருக்கமாக சொன்னால் நபியவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று அவருடைய தாயுடைய பெயர் அர்வா பின்த் குரைஸ் என்று என்பதுதான் அவருடைய தாயுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத் அவருடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகனுடைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியுடைய காலத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த தனது தாயை கபருக்கு சுமந்து சென்று அங்கே கொண்டு சென்று அடக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தந்தை ஜாஹிலியத்திலே இருந்து விட்டார்கள், ஜாஹிலியத்திலேயே இருந்து விட்டார்கள். ஆனால் அவருடைய தாய்க்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைத்து தனது மகனுடைய ஆட்சி வரும் வரைக்கும் அவர்கள் தாமதித்து அதற்கு பின்னால் மரணிக்கிறார்கள். அவர்களை தனது கையினால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்களுடைய புனைப்பெயர் என்ன? அவருடைய புனைப்பெயர், அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபு அம்ரு என்பதாக அவருடைய புனை பெயர் காணப்பட்டது. அபு அம்ரு என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு மகன் அம்ரு என்ற பெயரில் அவர்களுக்கு மகன் இருக்கவில்லை. அபு அம்ரு என்று சொன்னால் அம்ருடைய மகன், அம்ருடைய தந்தை, அம்ருடைய தந்தை ஆனால் அம்ரு என்று ஒரு தந்தை இருந்தாரா, ஒரு மகன் இருந்தாரா, பிள்ளை இருந்தாரா என்று கேட்டால் இருக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் திருமணமே முடித்திருக்கவில்லை, அவர்கள் திருமணம் கூட முடித்திருக்கவில்லை. அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியுடைய மகளை திருமணம் செய்து அவர்களுக்கு அப்துல்லா என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறது. எனவே அந்த பிள்ளையுடைய பெயரை வைத்து இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் அபு அப்துல்லா என்பதாக அவர்களுக்கு கூறப்பட்டது. பல ஹதீஸ்களிலும் கூட அவருடைய பெயர் அபு அப்துல்லா என்பதாக குறிப்பிடப்படும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு பட்டப்பெயர் சொல்லப்படும். அதிகமான அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஜுன்னூரை, அவருக்கு சொல்லப்படக்கூடிய பட்டப்பெயர் தான் ஜுன்னூரை என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இரண்டு பிரகாசங்களை உடையவர். ஜுன்னூரை என்று சொன்னால் இரண்டு பிரகாசங்களை உடையவர். அவருக்கு ஏன் அந்த பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால், பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே யாரும் ஒரு நபியினுடைய இரண்டு மகள்களை திருமணம் முடித்தது கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர உலகத்திலே யாரும் ஒரு நபியினுடைய இரண்டு பிள்ளைகளை திருமணம் முடிக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திற்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவேதான் அவர்களுக்கு இரண்டு பிரகாசங்களை உடையவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, அவர்கள் இரவு நேரத்திலே நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி தொழுவார்கள். எனவே குர்ஆனுடைய பிரகாசம், இரவு நேர தொழுகையினுடைய பிரகாசம் இந்த இரண்டு பிரகாசத்துக்கு உரியவர் என்பதாக அவருக்கு சொல்லப்படுகிறது என்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஆரம்பத்திலே சொன்ன கருத்திலே தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று கேட்டால், ஆமுல் ஃபீல் அதாவது அப்ரஹாவுடைய படை காபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த நேரத்திலே ஒரு பெரும் யானை படையை கொண்டு வந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அழித்தார். எனவே அந்த வருடத்தை தான் ஆமுல் ஃபீல் என்பதாக அரபு வரலாற்றிலே குறிப்பிடப்படும். அந்த வருடத்துக்கு பின்னால் 6 வருடங்களை தாண்டி அவர்கள் பிறக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த வருடத்திலே தான் பிறக்கிறார்கள். எனவே நபி அவர்களை விட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 அல்லது 6 வயதுகள் இளமையானவர்கள். நபி அவர்களை விட 5 அல்லது 6 வயது இளமையானவர்கள் என்பதை நாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் ஒரு நடுத்தரமான உடம்பை உடையவர்களாக இருந்தார்கள், மிகவும் அடர்த்தியான தாடி உடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக அவர்களுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 மனைவிமார்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். 8 மனைவிகள் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். ஒரே அடியாக அல்ல, ஒருவர் மரணித்ததும் அழைத்தவர் என்று 8 மனைவிமார்களை அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அதிலே அனைத்துமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் தான் இந்த திருமணங்கள் நடந்தன. அதிலே முதலாவது மனைவி தான் நபியருடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக அவர்களுடைய பிள்ளைகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 9 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 9 ஆண் பிள்ளைகளும் 7 பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய சொந்தமான சகோதரி, ஒன்றுவிட்ட சகோதரியாக ஆமினா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள். வேறு எந்த சகோதரிகளும் அவர்களுக்கு இருக்கவில்லை, ஒரு தாய் ஒரு தந்தையின் மூலமாக. அடுத்ததாக அவர்களுடைய அந்தஸ்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஒரு அந்தஸ்து மிக்கவராக அந்த சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்கள் எந்த விதமான விக்கிரக வணக்கங்களையும் அவர்கள் செய்யவில்லை. எந்த விதமான தெய்வங்களையும் அவர்கள் வேறு தெய்வங்களை அவர்கள் வணங்கவில்லை. அதே போல இசைகளிட ஈடுபாடு காட்டி இருக்கவில்லை. அதே போன்று மதுபானம் அருந்தவில்லை. அதே போல விபச்சாரத்திலே எந்த விதமான தவறான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அது மாத்திரமின்றி அவர்கள் மிக பெரும் ஒரு அறிவாளியாக அந்த காலத்திலே உள்ள வரலாறுகளை, அந்த சமுதாயத்தின் வம்சங்களை பற்றிய அறிவு, இவைகளெல்லாம் அந்த காலத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு கலையாக காணப்பட்டது. இப்படி மிக பெரும் ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதராக இருந்தார்கள். மிக பெரும் ஒரு வியாபாரியாக அவர்கள் காணப்பட்டார்கள். மிக பெரும் ஒரு வியாபார ஒரு முதலாளியாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய தந்தையிடத்திலிருந்து மிக பெரும் சொத்துக்கள் அனந்தரமாக கிடைத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த சமுதாயத்திலே மிகப்பெரும் ஒரு பணக்காரராக காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்களை மக்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால், அவரை மக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால், சில பெண்கள் தனது பிள்ளைகளுடன் பேசும் பொழுது சொல்வார்கள், அஹப்பகவர் ரஹ்மான் ஹுப்ப குரைஷின் உஸ்மான், எப்படி குறைஷிகள் இந்த உஸ்மானை நேசிக்கிறார்களோ, இந்த குறைஷிகள் எப்படி இந்த உஸ்மானை நேசிக்கிறார்களோ அதை போன்று உன்னையும் நேசிக்கட்டும் என்பதாக தனது குழந்தைகளை பார்த்து அவர்கள் கவிதை படிப்பார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திலே மதிப்புக்கு, கண்ணியத்துக்கு, இரக்கத்துக்கு மக்களை வென்றெடுத்த அந்த பண்புக்கு அவர்கள் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்களுக்கு 34 வயதை அடைந்த பொழுது, அவர்கள் 34 வயதை அடைந்தால் நபியர்களுக்கு எத்தனை வயது? 40 வயது. அப்போ என்ன நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 வயதாகின்ற பொழுது அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 34 வயதிலே இருக்கிறார்கள். அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், அழைத்த உடனே எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், உடனடியாக அதற்கு பதிலளிக்கின்றார்கள். அவர்களும் தல்ஹத் பின் உபைதில்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சஹாபி, இருவரும் சேர்ந்து நபியவரிடத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக வேண்டி? இஸ்லாத்திற்கு நுழைவதற்காக, அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்தவுடன் நபி அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய உள்ள விடயங்களை அவர்களுக்கு சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி சொன்னவுடன் உடனடியாக அவ்விருவரும், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் புதிதாகத்தான் ஷாமுக்கு வியாபார விடயமாக சென்று விட்டு வந்தோம். அந்த நேரத்திலே இடையில் வரும் பொழுது நாம் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய கனவிலே தோன்றியது, கனவிலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், ஐயுஹன்னியாம் ஹுப்பு, தூங்கிக் கொண்டிருப்பவர்களே எழுந்து செல்லுங்கள், இதோ மக்காவிலே அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் என்பதாக எங்களுக்கு கனவிலே சொல்லப்பட்டது. எப்பொழுது நாம் மக்காவுக்கு வந்தோமோ, எனவே உடனடியாக உங்களுடைய தகவல் எமக்கு கிடைத்து நாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படியான நல்ல மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனவை அனுப்பி அவர்களுக்கான நேர்வழியை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்திலே மிகவும் ஒரு பிரபல்யமான ஒருவர், கண்ணியமிக்க ஒருவர், மக்களுடைய இரக்கத்தை சம்பாதித்த ஒருவர் என்பதாக நாம் சொன்னோம். இப்பொழுது அவர்கள் 34 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது அந்த சமுதாயத்திலே என்று கேட்டால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனைய சஹாபாக்கள் எப்படி துன்பங்களை அனுபவித்தார்களோ அதே போன்ற துன்பத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரும் அந்தஸ்து உடையவர் பணக்காரராக இருக்கிறார் என்று கூட பார்க்காமல் அவர்களையும் விட்டு வைக்காமல் அவர்களையும் இந்த சோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்வது அப்படித்தான். இஸ்லாம் என்று சொல்வது, ஈமான் என்று சொல்வது ஒரு மனிதனை சோதிக்கக்கூடிய ஒரு விடயம். வெறுமனே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தினுடைய பூமியினுடைய பரக்கத்துகளை திறந்து எங்களுக்கு அள்ளித்தர மாட்டான். மாற்றமாக அல்லாஹ் தஆலா சோதிப்பான், பல சோதனைகளை நமக்கு தருவான். எனவே அந்த சோதனைகளை நாம் நினைக்கக்கூடாது. இவ்வளவு நாளும் நாம் நன்றாகத்தானே இருந்தோம், சமுதாயத்திலே நமக்கு நல்ல பேர் இருந்தது, நமது குடும்பத்திலே நல்ல பேர் இருந்தது, இப்பொழுது நாம் எதற்காக வேண்டும் இந்த வீணான வம்பிலே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக சில மக்களுடைய எதிர்ப்பை தாங்காமல் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர் பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒருவராக இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற மறுகணமே இந்த விதமான சோதனைகளை அனுபவிக்க நேர்கிறது. அவர்களுடைய சிறிய தந்தை ஹகமுன் அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய சிறிய தந்தை அவரை கட்டி போட்டு தண்டிக்கிறார்கள், கட்டி போட்டு தண்டிக்கிறார்கள். சொன்னார்கள், உனது பெற்றோரின் மார்க்கத்தை விட்டுவிட்டு, மூதாதையினுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு புதிய மார்க்கத்துக்காக நீ செல்கிறாய். நீ இருக்கக்கூடிய இந்த தீனை விடும் வரைக்கும் ஒரு நாளும் உன்னை நான் அவிழ்த்து விட மாட்டேன் என்பதாக அவர்கள் சபதமிடுகிறார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு ஒரு உறுதியான வார்த்தை. ஒரு கரனேனும் இந்த தீனுடைய இஸ்லாத்தை நாம் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று அறுதியும் உறுதியுமாக சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த அவருடைய சிறிய தந்தை இதனை பார்த்துவிட்டு, இவருடைய உறுதியை பார்த்துவிட்டு அவர்கள் அவரை விட்டுவிடுகிறார்கள். இவனை நம்மால் திருத்த முடியாது என்று அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த தியாகம், அவர்கள் தனது குடும்பத்துடன் மக்காவை விட்டு, தனது சொந்த ஊரை விட்டு, தனது சொந்த வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த கூட்டத்திலே அவர்கள் சேர்கிறார்கள். அபிசீனியாவுக்கு அவர்கள் இந்த தொல்லை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அளவுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சோதனை அவர்களுக்கு வந்திருக்கும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முக்கிய சிறப்புகளில் ஒன்று, தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்துக்கு சென்றவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஆரம்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு தனது குடும்பத்துடன் ஹிஜ்ரத் செய்த ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். அதே போன்ற ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தகவல் கேள்விப்பட்டு அந்த மக்கள் அபிசீனியாவிலிருந்து மக்காவுக்கு திரும்ப வருகிறார்கள். மக்காவுக்கு அண்மையில் வந்தவுடன் தான் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, நமக்கு கிடைத்த தகவல் தவறானது, மக்காவாசிகள் இன்னும் திருந்தவில்லை. எனவே மீண்டும் அவர்கள் வந்த வழியை திரும்பி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். எனவே வரலாற்றிலே சொல்லப்படும், அபிசீனியாவுக்கு முஸ்லீம்கள் இரண்டு முறை ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அந்த இரண்டு முறை ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். ஏனென்றால் சில மக்கள் முதலாவது முறை திரும்பி வந்துவிட்டு அவர்கள் மக்காவிலே இருந்து விட்டார்கள். ஆனால் திரும்பி சென்றவர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தம்மை தியாகம் செய்த ஒரு குடும்பம்தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பம். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்துக்காக வேண்டி நாம் தியாகம் செய்யக்கூடிய நேரத்திலே சில மக்கள் என்ன செய்வார்கள், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எந்த தியாகமும் செய்ய மாட்டார்கள், அவருடைய குடும்ப நெருக்கமானவர்கள் எந்த விதமான தியாகமும் செய்ய மாட்டார்கள். மாற்றமாக அவர்களுக்கு கீழால் உள்ள தொண்டர்கள் மாத்திரம்தான் அனைத்து தியாகமும் செய்வது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்களும் தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய மகள், அவருடைய மருமகன், இப்படி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தியாகங்களை வாங்கியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையவே கூடவே இருந்திருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்திலே தவிர, ஹிஜ்ரத்துக்கு சென்ற நேரத்தை தவிர இறைய எல்லா நேரங்களிலும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் கூடவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மதீனாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், மக்காவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம், அதே போன்று அவருடைய மதீனாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க ரீதியான எல்லா முயற்சிகளிலும், மார்க்க ரீதியான எல்லா முயற்சிகளிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதிலே மிக முக்கியமானதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த யுத்தங்கள், நபி அவர்கள் செய்த யுத்தங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த யுத்தங்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்திலுமே அவர்கள் பங்கு பற்றினார்கள். முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம், முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்ருடைய யுத்தத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்களா இல்லையா என்று கேட்டால், அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுகவீனமுற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கு யுத்தத்துக்கு வந்தவருடைய அனைத்து சிறப்புகளும் அனைத்து வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வீட்டிலே இருந்து உங்களுடைய மனைவியை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய போதனைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில மக்கள் என்ன செய்கிறார்கள், தனது குடும்பம் என்ன போல என்ன போக்கிலே போனாலும் பிரச்சனை இல்லை, நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு தனது குடும்பத்தை கவனிப்பதில்லை, தனது குடும்பத்தை கவனிக்காமல் அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, பதிலுடைய யுத்தத்தை தவிர உலகத்திலே எந்த ஒரு சிறந்த யுத்தமும் இதற்கு பின்னாலும் நடக்க முடியாது, இதற்கு முன்னாலும் நடக்கவில்லை. அப்படியான ஒரு முக்கியமான யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி, தனது மனைவியினுடைய சுகவீனத்தின் காரணமாக, தனது மனைவியினுடைய சுகவீனத்தின் காரணமாக. எனவே இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமையையும் பெண்களுடைய உரிமையை பேண சொன்ன ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இன்றைய மேற்கத்திய உலகம் சொல்வதைப் போல இஸ்லாம் முஸ்லிம்களுடைய உரிமையை பறித்த மார்க்கம் அல்ல. மாற்றமாக பெண்கள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதற்கு வழிகாட்டிய மார்க்கமே இஸ்லாம் மாத்திரம்தான் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் குறிப்பாக இந்த மேற்கத்தைய இந்த மீடியாவை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. இஸ்லாம் நமது உரிமைகளை பறித்திருக்கிறது, இந்த மேற்கத்திய உலகம்தான் பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது என்ற தவறான அந்த கொள்கையில இருந்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ருடைய யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இவர்கள் தனது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது மனைவியினுடைய சுகவீனத்தின் காரணமாக வீட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த சுகவீனம் அதிகரித்து அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இறையடி சேர்ந்து விடுகிறார்கள், வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கொண்டு போய் அடக்கிவிட்டு கபரிஸ்தானிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பத்ருடைய யுத்தத்திலே இருந்து ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றி கிடைத்து விட்டது என்ற அந்த நற்செய்தியை சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வாறு நபி அவர்கள் பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் அந்த கனிமத்திலே பங்கு கொடுத்தார்களோ அதனை போன்று இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி அவர்கள் பங்கு கொடுத்ததை பார்க்கிறோம். வேறு யாருக்கும் அப்படி நபி அவர்கள் பங்கு கொடுக்கவில்லை. பத்ரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பதிலிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அந்த பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களின் பட்டியலில் தான் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உஹதுடைய யுத்தம் இரண்டாவது யுத்தம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான யுத்தம் தான் இந்த உஹதுடைய யுத்தம். இந்த உஹதுடைய யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே வெற்றி ஏற்பட்டாலும் அதனுடைய பிற்பகுதியிலே அந்த யுத்தத்தினுடைய கடைசி பகுதியிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது. இந்த தோல்வி ஏற்பதற்குரிய காரணம் நமக்கு வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய குறை சொல்லக்கூடியவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் இந்த உஹதுடைய யுத்தத்திலே மதீனாவை நோக்கி பின்வாங்கி சென்ற சஹாபாக்களின் நபித்தோழர்களில் ஒருவர் என்பதாக குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் இப்படியான குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றமாக அது உஸ்மான் ரலியல்லாஹு மாத்திரம் அந்த தவறை செய்யவில்லை, பல சஹாபாக்கள் அந்த தவறை செய்தார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே சூரா ஆலு இம்ரானுடைய 155வது வசனத்திலே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார், இந்த உஹதுடைய யுத்தத்திலே இந்த தோல்வி ஏற்பட்ட பொழுது மதீனாவை நோக்கி ஓடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், இன்னல்லதீன தவல்லௌ மின்கும் யௌமல் தகல் ஜம்ஆன், இரண்டு படைகளும் சந்தித்து கொண்ட சந்தர்ப்பத்திலே யார் இப்படி ஓடினார்களோ புறமுதுகிட்டு ஓடினார்களோ அவர்கள் சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் மூலமாகத்தான் இவ்வாறு செய்தார்கள். وَلَقَدْ عَفَ اللَّهُ عَنْهُمْ, அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மன்னித்து விட்டான், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர்களை மன்னித்து விட்டான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன டிக்ளேர் பண்ணிவிட்டான். எனவே அதற்கு பின்னால் அல்லாஹ் மன்னித்தவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தவறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டு விட்டான். எனவே அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆற்றிய மிகப்பெரும் ஒரு சேவைதான், எங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் ஹுதைபியாவுடைய யுத்தத்தில் ஹுதைபியாவுடைய சுல்ஹுல் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையிலே பிரச்சனை நடந்தபொழுது அந்த காவிர்களின் பக்கம் தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அனுப்புகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அனுப்புகிறார்கள். ஏன், அந்த அவர்களுக்கு அந்த ஊரில் இருந்த மதிப்பின் காரணமாக, ஊரில் இருந்த ஒரு மதிப்பின் காரணமாக. இப்பொழுது அவர்கள் அந்த ஊருக்கு மக்காவுக்கு செல்கிறார்கள். சென்றவுடன் ஒரு வதந்தி வருகிறது, நபியவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு வதந்தி வருகிறது. என்ன வதந்தி என்று கேட்டால், உஸ்மான் ரதியல்லாஹ் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், உஸ்மான் ரதியல்லாஹ் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி வருகிறது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பயத் எடுக்கிறார்கள், யுத்தம் செய்வதற்காக வேண்டி உறுதியாக இருந்து யுத்தம் செய்வதற்கு யார் தயார் என்பதாக பயத் எடுக்கிறார்கள். எல்லோரும் பயத்து செய்கிறார்கள், எல்லோரும் பயத்து செய்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு பதிலாக நபி அவர்கள் தனது வலது கையை வைத்து இது உஸ்மானுக்கு பதிலாக என்று நபி அவர்கள் பெய்யச் செய்கிறார்கள். யாருக்காக வேண்டி? உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு வேண்டி. அவ்வளவு ஒரு பெரும் பெரும் ஒரு சிறப்பை உள்ளடக்கிய ஒரு சஹாபிதான் இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆற்றிய மிக பெரும் சேவைகளில் ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும் தபூக்குடைய யுத்தம். இஸ்லாத்திலே மிக முக்கியமான யுத்தங்களில் ஒரு யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலங்களில் நடந்தது. அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலே கால நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இரும்பையும் உருக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் வெயிலை உடைய காலமாக சமர் சீசனாக அது இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் மிக பெரும் இதுவரைக்கும் செல்லாத ஒரு தூரத்திற்கு, அதுவும் அரபு தீபகற்பத்துக்கு வெளியே ஒரு நெருக்கமான ஒரு பகுதிக்கு அந்நியர்களுடன், அன்றைய காலத்திலிருந்து ஒரு வல்லரசாக கருதப்பட்ட ரோம வல்லரசுடன் யுத்தம் செய்வதற்காக நபி அவர்கள் தயாராகிறார்கள். இந்த நேரத்திலே மிக பெரும் ஒரு ஆள்பலம், அதே போல பொருட்கள் தேவைகள் ஏற்படுகின்றன. ஆயுத பலம் எல்லாம் தேவைப்பட்டன, வாகனம் தேவைப்பட்டது, ஆயுதம் தேவைப்பட்டது, இன்னும் உணவுக்கான ஏற்பாடுகள், இப்படி பலவிதமான தேவைகள் அங்கே காணப்பட்டன. இந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள், உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் இந்த யுத்தத்துக்கு என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களால் என்ற உதவிகளை கொடுக்கிறார்கள். இப்பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்ன உதவி செய்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முழு படைக்கும் அனைத்து பொறுப்புகளும் என்னிடம் என்பதாக பொறுப்பெடுக்கிறார்கள். முழு படையினருடைய முழு ஏனைய தேவைகள், எஞ்சிய அனைத்து தேவைகளுக்கும் நான் பொறுப்பு என்பதாக அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 960 ஒட்டகங்களும் 40 குதிரைகளையும் அவர்கள் அந்த யுத்தத்திற்காக வேண்டி கொடுத்தார்கள். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு உதாரணமாக சொல்வதால், 1000 வாகனங்களை அல்லாஹ்வுடைய பாதையில இந்த யுத்தத்துக்காக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வது போன்றுதான் அன்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை. அப்படி என்று சொன்னால் சிந்தித்து பார்த்துங்கள், எத்தனை மில்லியன்கள், எத்தனை கோடிகள் அது இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த சௌரம், அது மாத்திரமல்ல தனது கை நிறைய அவர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அது எத்தனை என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் 1000 தீனார்கள் என்று, ஒரு சிலர் சொல்கிறார்கள் 10,000 தீனார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சரே, தீனார் என்று சொன்னால் என்ன தெரியுமா? 1 ரியால் 2 ரியால் கதையல்ல. 1 தீனார் என்று சொல்வது 4.25 கிராம் 24 கேரட் கோல்டு, 4.25 24 கேரட் தங்கம் தான் 1 தீனார் என்று சொல்வது. அதிலே 10,000 தீனார் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு கணக்கு என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு இன்று 1 கிராம் தங்கம் 150 ரியால் என்று சொன்னால் என்ன நடக்கும்? 1 தீனாரத்தில் 600 ரியால், 1 தீனார் வந்து 600 ரியாலுக்கு சமன். அந்த 600 ரியாலை நீங்கள் 10,000 பெருக்கி அதை எங்களை நாட்டு சண்டையை கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது, எத்தனை கோடி. அந்த அளவுக்கு மிக பெரும் ஒரு பெறுமதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கொடைத்தன்மையை எங்கே நாம் சொல்வது. அந்த அளவுக்கு மிகவும் அதிகமான ஒரு கணக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போன்ற ஒருவரால் இந்த சமுதாயத்திலே கொடுக்கவே முடியாது என்ற காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இதற்கு பின்னால் என்ன செய்தாலும் பிரச்சனை கிடையாது, உஸ்மான் ரலி அவர்கள் இதற்கு பின்னால் என்னதான் செய்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பதாக சொல்லும் அளவுக்கு அவர்கள் அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். இப்படி யாருக்காவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் அள்ளி வழங்கிய அந்த வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அவர்களுடைய இன்னும் பல சேவைகளை நாம் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபொழுது அந்த மதீனாவுடைய தண்ணீர் சுவையற்ற தண்ணீர், அவ்வளவு மிகவும் உவர்ப்பான ஒரு தண்ணீர், நல்ல தண்ணீர் ஒரே ஒரு கிணற்றில் மாத்திரம்தான் மதீனாவிலே கிடைக்கும். முழு மதீனாவிலும் வீடு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே மாத்திரம்தான் மதுரமான தண்ணீர், மற்ற எல்லா இடத்திலையும் உள்ள தண்ணீர் வந்து சாதாரண தண்ணீர், அவைகளை குடிப்பதற்கு அவ்வளவு பொருத்தமில்லை. இந்த தண்ணீரை மக்கள் எப்படி எடுப்பார்கள் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை என்றால், பணம் கொடுத்து தான் வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது. யாருக்காவது இந்த தண்ணீர் நல்ல இந்த மதுரமான தண்ணீர் வேண்டுமென்றால் பணம் கொடுத்து தான் எடுக்க வேண்டும், ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது ஒரு சஹாபிக்கு சொந்தமாக இருந்தது, இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அது ஒரு யகூதிக்கு சொந்தமாக இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த கிணற்றை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நான் நன்மாராயம் சொல்கிறேன் என்பதாக சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், யார் ரசூல் அல்லாஹ், அந்த கிணற்றை நான் வாங்கி முஸ்லீம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்து விடுகிறேன், என்பதாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதனை வக்ஃப் செய்து விட்டார்கள். நபி அவர்கள் சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு ஊற்று கிடைக்கும் என்பதாக அவருக்கு நன்மாராயம் சொன்னார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாயிலை விசாலமாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பள்ளி வாயிலுக்கு பக்கத்தில் உள்ள காணியை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தயாராகி, யார் ரசூலல்லாஹ், அதனை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்பதாக கூறி அதனையும் வாங்கி கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், அவர்கள் ஆரம்பத்திலே ருக்கையா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்ததாக நாம் சொன்னோம். அந்த ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 2 மரணிக்கிறார்கள். பத்ருடைய யுத்தத்திலே சமயம் ஹிஜ்ரி 2 மரணிக்கிறார்கள். அவர்களின் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை தான் நாம் என்ன சொன்னோம், பேரு அப்துல்லா, மாஷாஅல்லாஹ் என வச்சுக்கிறான், அப்துல்லா என்ற பெயரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு சேவல் கொத்தியதின் காரணமாக ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் பெரிதாகி அதுக்கு பின்னால் அது பெரிதடைந்து அந்த சுகவீனம் அதிகமாகி ஹிஜ்ரி 4 அந்த பிள்ளை மரணித்து விடுகிறது. ஹிஜ்ரி 4 அந்த பிள்ளை மரணித்து விடுகிறது. அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ருக்கையா ரலியல்லாஹு மரணித்ததன் பின்னால் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள், ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்கள் இருந்தார்கள், 4 மகள்கள், அதில் 2 மகள்களை இவர்கள் திருமணம் செய்ததாக சொன்னோம். முதலாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களை திருமணம் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருவரும் ஜாஹிலியத்தில் இஸ்லாத்துக்கு முன்னால் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள், அபூஜஹலுடைய 2 மகன்மார்களை, உத்பா உதைபா என்று சொல்லக்கூடிய 2 மகன்மார்களையும் தான் நபி அவர்களுடைய 2 மகள்மார்களும் திருமணம் செய்திருந்தார்கள். ஆனால் அவ்விருவரும் அவருடன் சேரவில்லை, உடலுறவு கொண்டிருக்கவில்லை, மாற்றமாக நிக்காஹ் மாத்திரம் நடந்திருந்தது. எப்பொழுது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அபூலஹபுடைய 2 மகன்மார்களை முடித்திருந்தார்கள், எப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக அவர் பேசினாரோ, அபூ லஹப் பேசினானோ, அப்பொழுது அவருக்கு எதிராக இந்த குர்ஆனுடைய வசனம் தப்பத் யதா அபி லஹபின் வதப் என்று அந்த வசனம் இறங்கிய பொழுது அவருக்கு கோபம் ஏற்படுவது நியாயம், அவருக்கு கோபம் ஏற்படுது நியாயம். அதாவது கோபம் ஏற்பட்டு உடனடியாக தனது மகன்மாரிடத்தில் சென்று சொல்கிறாள், உம்மு ஜமீல், இந்த அபூ லஹப் சென்று சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்களையும் நீங்கள் தலாக் சொல்ல வேண்டும், 2 மகள்களையும் நீங்கள் தலாக் சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவ்விருவரும் தலாக் சொல்லிவிடுகிறார்கள். உடனடியாக தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மரணித்ததன் பின்னால் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்களும் மரணிக்கிறார்கள், அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அவர்கள் மரணித்தவுடன் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள், அவருடைய கவலையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யா அபா அப்துல்லா, உஸ்மானே, எனக்கு மூணாவது ஒரு பிள்ளை இருந்திருந்தாலும் அவரையும் உனக்குத்தான் திருமணம் செய்து தந்திருப்பேன். உங்களுக்குத்தான் திருமணம் செய்து தந்திருப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், அதனால் தான் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலவிதமான நன்மாராயங்கள், உஸ்மான் ரதியல்லாஹு சம்பந்தமாக பலவிதமான நன்மாராயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக பல இருக்கின்றன, அதில் குறிப்பு சிலவற்றை மாத்திரம் சொல்கிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக அபு மூஸா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு தோட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து கதவை தட்டினார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்று அனுமதி கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருக்காக கதவை திறந்து விடுங்கள், அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். யார் என்று பார்த்தால் அபூபக்கர். அதே போன்று இரண்டாவது ஒரு வருகிறார், அவருக்கும் நபி அவர்கள் கதவை திறங்கள், அவருக்கும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். யார் என்று பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், அவருக்கும் அப்படி திறங்கள், ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வரும் என்று சொல்லி அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள், உங்களுக்கு சோதனை ஏற்படும், ஆனால் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் என்று சொல்லவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு முஸ்தான், அல்லாஹுவே உதவி செய்பவன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில் இருக்கிறார்கள். அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த உஹது மலை நடுங்குகிறது, அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏ உஹதே, அமைதியாக இரு, உனக்கு மேலால் இருப்பவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் இரண்டு ஷஹீதுகளும் என்பதாக சொன்னார்கள். அதிலே யார் இருந்தார்கள்? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். எனவே இரண்டு ஷஹீதுகள் என்று சொன்னது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்தீக், உண்மையாளர் என்பதாக அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பலவிதமான சம்பவங்கள் இருக்கின்றன. நேரத்தின் சுருக்கத்தின் காரணமாக அதனை தவிர்க்கிறேன். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலே அடுத்த மிக முக்கியமான ஒரு கட்டம்தான். இவ்வளவு நேரம் நாம் சொன்னது அவர்கள் ஆரம்பத்திலே ஜாஹிலியத்தில் இருந்தது மக்காவுடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால் மதீனாவுடைய வாழ்க்கை, கடைசியாக நாம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பலவிதமான சேவைகள் செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுடைய காலத்திலே மிகப்பெரும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே எந்த விதமான உணவுகளுக்கான தட்டுப்பாடு, வாங்குவதற்கும் உணவு கிடையாது. இப்பொழுது உஸ்மான் ரதியல்லாஹுடைய பெரும் ஒரு உணவு பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்து வருகின்றன. வந்த நேரத்திலே அந்த ஊரிலே உள்ள வியாபாரிகள் இந்த பொருட்களை அவரிடத்திலிருந்து வாங்கி மக்களுக்கு விற்பனை செய்வதற்காக அவரிடத்திலே சென்று பேரம் பேசுகிறார்கள். அப்பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு லாபம் எனக்கு தருவீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அதிகபட்சம் வேண்டுமென்றால் ஒரு 5% லாபம் தரலாம் என்பதாக சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதைவிட கூடுதலாக லாபம் தருவது காலிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், நாம் தான் இருக்கக்கூடிய வியாபாரியெல்லாம் வந்திருக்கிறோம், எங்களை விட கூட சல்லி தந்து வாங்கிறதுக்கு யார் வியாபாரிகள் வேறு இருக்கிறார்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எனக்கு இதனை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் 10% லாபம் தருவதாக சொல்லியிருக்கிறான், 10 மடங்குகள் லாபம் தருவதாக. எனவே இந்த அனைத்து பொருட்களையும் மக்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சதக்கா செய்து விடுகிறேன் என்பதாக அவர்கள் செய்து அந்த காலத்தில் உள்ள மிகப்பெரும் ஒரு பொருளாதார நெருக்கடியை அவர்கள் நீக்கி வைக்கிறார்கள். அடுத்ததாக அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வருகிறது. அந்த காலத்திலும் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உதவி ஒத்தாசையாக எப்படி உமர் ரலியல்லாஹு இருந்தார்களோ அதே போன்று உமர் ரலியல்லாஹுவுக்கு உதவி ஒத்தாசையாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அதிகரித்து கொடுப்பாராக, அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை உள்ளங்களில் தவறு இல்லாமலாக்குவாராக. அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹுடைய கடைசியாக மிக முக்கியமான பகுதிதான் அவர்களுடைய ஆட்சி. காலப்பகுதி, அதே போல அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள், அந்த காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பணிகள், நெருக்கடிகள், இவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து வரக்கூடிய தொடர்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய நியத்துகளையும் கபூல் செய்வாராக. வாஹ்ரஜ் அவர் அனுப்பி ரபில் ஆலமீன்.